ஓம் சாந்தி. அக்டோபர் 18, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். இதை உங்களுக்குள் தொடர்ந்தும் அறையுங்கள். நான் ஓர் ஆத்மா. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் உண்மையான அட்டவணையை எழுதுவதால் நீங்கள் தொடர்ந்தும் விவேகிகள் ஆகுவதுடன் பெரும் நன்மையையும் அனுபவம் செய்வீர்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தை அறிந்துள்ள குழந்தைகள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நியதி என்ன? பதில்: இது அழியாததோர் நாடகமாகும். இதில் ஒவ்வொரு நடிகரும் தனக்குரிய நேரத்தில் தனது பாகத்தை நடிப்பதற்கு வர வேண்டும். அமைதி தாமத்திலேயே நிலைத்திருக்க விரும்புவதாக எந்த ஒரு நடிகராவது கூறுவது நியதிக்கு முரணானதாகும். அவ்வாறாயின் அவர் ஒரு நடிகர் என அழைக்கப்பட மாட்டார். உங்களுக்கு இந்த எல்லையற்ற விஷயங்களை எல்லையற்ற தந்தை மாத்திரமே கூறுகின்றார். ஓம் சாந்தி. உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு இங்கு அமர்ந்திருங்கள். சரீர உணர்வை துறந்து அமர்ந்திருங்கள். எல்லையற்ற தந்தையே குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். விவேகமற்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டோம் என அவர் கூறும்பொழுது தந்தை எங்களுக்கு உண்மையையே கூறுகின்றார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஆத்மாவாகிய நான் அழியாதவரும் இந்த சரீரம் அழியக்கூடியதும் ஆகும். நான் ஆத்ம உணர்வை துறந்து சரீர உணர்வில் சிக்கிவிட்டேன். ஆகவே நான் விவேகமற்றவர் ஆவேன். தந்தை கூறுகின்றார், சரீர உணர்வுக்குள் வருவதால் குழந்தைகள் அனைவரும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையால் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் முழுமையாகவே விவேகிகள் ஆகின்றீர்கள். சிலர் இவ்வாறு ஆகின்றார்கள், வேறு சிலரோ இவ்வாறு ஆகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். விவேகமற்றவர்கள் ஆகுவதற்கு உங்களுக்கு அரைக்கல்பம் எடுத்துள்ளது. இப்பொழுது இந்த இறுதி பிறவியில் நீங்கள் விவேகிகள் ஆக வேண்டும். அரைக்கல்பமாக நீங்கள் படிப்படியாக விவேகமற்றவர்கள் ஆகியதுடன் இப்பொழுது 100% விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நாடக திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் சரீர உணர்வுடையவர்களாகி தொடர்ந்தும் விழுந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாகவே தூய்மையானவராகவும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவராகவும் 16 ஸ்வர்க கலைகள் நிறைந்தவராகவும் இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்நேரத்தில் நீங்கள் தெய்வீக குணங்கள் அற்றவர்களாக தெய்வீக குணங்கள் எஞ்சி இருக்காதவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு பல வருடங்கள் எடுத்துள்ளன. எவ்வாறாயினும் புதியவர்கள் மிகவும் விவேகிகள் ஆகின்றார்கள். மற்றோரையும் அவ்வாறு ஆக்குவதற்கு அவர்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார்கள். சிலர் முற்றிலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் விவேகமற்றவர்களாக இருக்கிறார்கள். உங்களை விவேகிகள் ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். மாயையினால் நீங்கள் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த பொழுது விவேகிகளாக இருந்தோம். பின்னர் நாங்கள் பூஜிப்பவர்கள் ஆகியதால் விவேகமற்றவர்கள் ஆகினோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. உலகிலுள்ள எவருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. ராஜ்யத்தை ஆட்சி செய்த இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் மிகவும் விவேகிகளாக இருந்தார்கள். தந்தை கூறுகின்றார், அது உங்களுக்கும் பொருந்துகிறது. உங்களுக்கும் அதுவே பொருந்துகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தையை தவிர எவராலும் அவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. தந்தையே அனைவரிலும் மேலானவர் என்பதையும் அனைவரிலும் அதி விவேகமானவர் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்கள். அவரே ஞானக்கடலும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். இந்த புகழ் அனைத்தும் ஒரே ஒருவருக்குரியதாகும். அதி மென்மையான தந்தையே வந்து குழந்தாய் குழந்தாய் என கூறி உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். இதற்கான மருந்து ஒன்று தந்தையிடம் மாத்திரமே உள்ளது. அவர் கூறுகின்றார், யோகத்தை கொண்டிருப்பதனால் நீங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு நோயிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகுவீர்கள். உங்களுடைய நோய்கள் வேதனைகள் அனைத்தும் முடிவடைந்து நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்வீர்கள். அனாதியான சத்திரை சிகிச்சை நிபுணரிடம் ஒரே ஒரு மருந்து மாத்திரமே உள்ளது. அவர் வந்து ஆத்மாக்களுக்கு ஒரு ஊசியை மாத்திரமே கொடுக்கின்றார். ஒருவர் ஒரு சட்ட நிபுணராகவும் அத்துடன் ஒரு பொறியியலாளராகவும் ஆகுவதற்கு கற்பார் என்றில்லை. இல்லை, ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய ஒரு தொழில் உள்ளது. தூய்மையற்றவரிலிருந்து எங்களை தூய்மையாக்குவதற்காக வாருங்கள் என நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். ஏனெனில் தூய்மையற்றவராக இருப்பதில் துன்பமே உள்ளது. மௌனதாமம் தூய உலகம் என அழைக்கப்படுவதில்லை, சொர்க்கம் மாத்திரமே தூய உலகம் என அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புகிறார்கள் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சரீரங்கள் இல்லாத இடத்திலேயே உண்மையான அமைதி இருக்கிறது. அது அமைதி தாமம் என அழைக்கப்படுகிறது. தாங்கள் அமைதி தாமத்திலேயே நிலைத்திருக்க விரும்புவதாக பலர் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அது நியதி அல்ல. அது அவ்வாறு இருப்பின் அவர்கள் நடிகர்கள் என அழைக்கப்பட மாட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு நடிகர் தனது பாகத்தை நடிக்க வேண்டிய நேரத்தின் பொழுதே அவர் மேடைக்கு வருவார். எல்லையற்ற தந்தை மாத்திரமே இந்த எல்லையற்ற விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். அவர் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவரே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். தத்துவங்களால் அனைவரையும் தூய்மையாக்க முடியாது. நீர் போன்றன தத்துவங்களாகும். ஆகவே அவற்றால் எவ்வாறு சத்கதியை அருள முடியும்? ஆத்மாக்களே ஒரு பாகத்தை நடிக்கிறார்கள். ஆத்மாக்களே ஹதயோகத்தின் பாகத்தை நடிக்கிறார்கள். விவேகிகள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் எவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களிலிருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகின்றார்கள் என்பதை மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான ஒரு வழியை உருவாக்குமாறு தந்தை உங்களுக்கு அதிக அளவில் விளங்கப்படுத்தியுள்ளார். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் புதிய உலகில் இருக்கிறார்கள், பூஜிப்பவர்களோ பழைய உலகில் இருக்கிறார்கள். தூய்மையானவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் தூய்மையற்றவர்கள் பூஜிப்பவர்களும் ஆவார்கள். இங்கு அனைவரும் விகாரத்தின் மூலமாக பிறந்ததனால் தூய்மையற்றவர்கள் ஆவார்கள். அங்கு அவர்கள் மேன்மையானவர்கள். நினைவு கூறப்படுகிறது, அவர்கள் முழுமையாக மேன்மையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். இதற்கு முயற்சி தேவை. பிரதான விஷயம் நினைவு செய்வதாகும். நினைவில் நிலைத்திருப்பது சிரமமானது எனவும் நீங்கள் விரும்பிய அளவிற்கு உங்களால் நினைவில் நிலைத்திருக்க இயலாது உள்ளது எனவும் நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். நீங்கள் நேர்மையுடன் உங்கள் அட்டவணையை எழுதினால் அதிக அளவு நன்மையை அடைவீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மன் மனாபாவின் ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இதை புரிந்துணர்வுடன் கூறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு அனைத்தினதும் மிக சரியான அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். சில குழந்தைகள் தந்தையிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுடைய இதயங்களை வெல்வதற்கு அவர் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், தூய்மையற்றதை தூய்மையாக்குவதே எனது பணியாகும். இதனாலேயே நீங்கள் என்னை அழைத்தீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்த பொழுது உங்கள் சரீரங்களும் தூய்மையாக இருந்தன என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஆத்மாக்களும் ஷரீரங்களும் தூய்மையற்றவை ஆகிவிட்டன. 84 பிறவிகளின் கணக்கு உள்ளது. இப்பொழுது இவ்வுலகம் ஒரு முட்காடாகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மியும் நாராயணனும் மலர்கள் ஆவார்கள். முட்கள் அவர்கள் முன்னிலையில் சென்று கூறுவார்கள், நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகளான ஏமாற்றுக்காரர்கள், காம விகாரமே மிகப்பெரிய முள்ளாகும். தந்தை கூறுகின்றார், இதை வென்று உலகை வெல்பவர்கள் ஆகுங்கள். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வர வேண்டும் எனவும் அவர் பாக்ய ரதத்தில் பிரவேசிக்க வேண்டும் எனவும் மனிதர்கள் கூறுகிறார்கள். பழைய உலகை மீண்டும் புதியதாக்குவதற்கு அவர் அதற்குள் வர வேண்டும். புதிய உலகம் சத்தோபிரதான் என அழைக்கப்படுகிறது, பழைய உலகம் தமோபிரதான் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது பழைய உலகமே உள்ளதால் தந்தை நிச்சயமாக வர வேண்டும். தந்தை படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் மிகவும் இலகுவாக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். உங்களில் எவராவது உங்கள் கர்மத்திற்கான வேதனையை அனுபவிப்பீர்களாயின் அதனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காக பாபாவினால் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. நீங்கள் என்னை அழைத்தீர்கள், பாபா வந்து எங்கள் ஆஸ்தியை எங்களுக்கு கொடுங்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் என்ன ஆஸ்தியை பெற விரும்புகின்றீர்கள்? முக்தியும் ஜீவன் முக்தியும் ஆகும். ஞான கடலாகிய ஒரே ஒரு தந்தையே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவராவார். இதனாலேயே அவர் ஞானத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். கடவுள் ஞானத்தை கொடுத்தார், ஆனால் அவர் அதை எப்பொழுது கொடுத்தார் என்றோ அல்லது யார் மூலம் அதை கொடுத்தார் என்றோ எவருக்கும் தெரியாது. அவர்கள் அனைத்தையும் ஒன்றாக கலந்து விட்டார்கள். அவர் யாருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது எவருக்கும் தெரியாது. இப்பொழுது இங்கு இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார். அவர் நாராயணனாக இருந்தார் என்பதும் அவர் 84 பிறவிகளை எடுத்துவிட்டார் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் இப்பொழுது முதல் இலக்கமாக இருக்கின்றார். அவருடைய கண்கள் எவ்வாறு திறந்தன என்று தன்னுடைய அனுபவத்தை பாபா பகிர்ந்து கொள்கின்றார். உங்கள் கண்கள் திறந்துவிட்டன என நீங்களும் கூறுகின்றீர்கள். 3வது கண் திறந்துவிட்டது. நீங்கள் தந்தையினதும் முழு சக்கரத்தினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் எவ்வாறு ஆயிருப்பினும் எப்படி இருப்பினும் என்னும் புரிந்துணர்வு மூலம் என் கண்கள் திறந்தன. அது அத்தகையதோர் அற்புதமாகும். முதலில் நான் ஓர் ஆத்மா, ஆனால் நான் என்னை ஷரீரமாகவே கருதினேன். ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றேன். அவ்வாறு இருந்தும் நான் ஓர் ஆத்மா என்பதை மறந்து ஷரீர உணர்வுடையவராகினேன். முதலில் இங்கு அமர்ந்திருந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதற்கு நான் உங்களுக்கு புரிந்துணர்வை கொடுக்கின்றேன். தொடர்ந்தும் இதை உங்களுக்குள் அறையுங்கள். நான் ஓர் ஆத்மா. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதாததால் நீங்கள் தந்தையை மறக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை உண்மையிலேயே நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஆத்ம உணர்வு ஸ்திதியில் அமர்ந்திருங்கள். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நீங்கள் அரை கல்பமாக என்னை நினைவு செய்கின்றீர்கள். அவர்களின் முன்னிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் ஓ ராமா என அழைக்கிறார்கள். எவ்வாறாயினும் யார் ஈஸ்வர் என்பதோ அல்லது யார் ராமர் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் பரமாத்மாவாகிய திரிமூர்த்தி பரம தந்தை சிவனே ஆவார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரரின் பிறப்புகள் ஒன்றாகவே இடம்பெறுகின்றன. இது வெறுமனே சிவஜெயந்தி என்றல்லாது திரிமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும். சிவனின் பிறந்த தினம் உள்ள பொழுது நிச்சயமாக அது பிரம்மாவின் பிறந்த தினமாகவும் உள்ளது. மக்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள், ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? லௌகீக தந்தையும் அப்பாலுள்ள தந்தையும் பரலோக தந்தையும் பின்னர் இந்த தனித்துவமான அலௌகிக தந்தையும் இருக்கிறார்கள். இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்களுக்கு புதிய உலகத்திற்கான புதிய ஞானம் கொடுக்கப்படுகிறது, பின்னர் இது மறைந்துவிடும். படைப்பவராகிய தந்தையினதும் படைப்பினதும் ஞானம் இல்லாதவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமை என்னும் உறக்கத்தில் உறங்குகிறார்கள். ஞானத்தின் மூலம் பகலும் பக்தியின் மூலம் இரவும் உள்ளது. மக்கள் சிவராத்திரியின் அர்த்தத்தை சற்றேனும் அறியாதுள்ளார்கள். இதனாலேயே அவருடைய பிறந்த தினத்திற்கான பொது விடுமுறை தினத்தையும் அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். அனைவருடைய தீபத்தையும் ஏற்றுவதற்கு தந்தை வருகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தீபங்கள் மெழுகுவர்த்திகள் போன்ற அனைத்தையும் ஏற்றும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது புரிந்துணர்வுடன் அனைத்தையும் ஏற்றுகின்றீர்கள். அம்மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. உங்கள் சொற்பொழிவுகளிலிருந்து அவர்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது இராவண ராஜ்யம் உலகம் முழுவதிலும் பரவி உள்ளது. இங்கு மக்கள் மிகவும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். மந்திர சக்தி உடையவர்கள் மற்றோரை பெருமளவிற்கு தொந்தரவு செய்கிறார்கள். தீய ஆத்மாக்களை பற்றிய ஆக்கங்கள் செய்தித்தாள்களில் உள்ளன. அவர்கள் பெரும் தொந்தரவை விளைவிக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், அவற்றுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. தந்தை உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் நேரடியாக கூறுகின்றார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். உங்களுடைய துன்பம் அனைத்தும் அகற்றப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதற்கும் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை நேர்மையாக வைத்திருங்கள். இதை செய்வதனால் பெருமளவு நன்மை இருக்கும். இரண்டு, காம விகாரமே பெரும் துன்பத்தை விளைவிக்கும் உள்ளாகும். யோகசக்தி மூலம் அதை வெற்றி கொண்டு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுங்கள். வேறு எதனுடனும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆசீர்வாதம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினால் இறை ஞானத்தை அத்தாட்சியாக கொடுப்பதன் மூலம் தர்ம யுத்தத்தில் வெற்றியடைபவர் ஆகுவீர்களாக. நீங்கள் இப்பொழுது தர்ம யுத்தம் என்ற மேடைக்கு செல்ல வேண்டும். இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளராகுவது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளது. ஏனெனில் இறை ஞானத்திற்கான அத்தாட்சி உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் தங்கியுள்ளது. இந்த ஞானமும் தெய்வீக குணங்களும் உங்கள் ரூபத்தில் நடைமுறையில் தெரியட்டும். ஏனெனில் இக்காலத்தில் நீங்கள் எதனையும் கலந்துரையாடுவதனால் உங்கள் ரூபம் வெளிப்பட முடியாது. ஆனால் உங்கள் தாரணையின் நடைமுறை வடிவத்தினால் ஒரு வினாடியில் உங்களால் ஒருவரை மௌனிக்க செய்ய முடியும். ஸ்லோகம். ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்கு இறை நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் முடித்து விடுங்கள். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். யோகத்தினால் பயிற்சி செய்தலும் பரிசோதனை செய்தலும் என்ற ஆய்வு கூடத்தில் அமர்ந்தால் நீங்கள் ஒரே தந்தையின் ஆதாரத்தை அனுபவம் செய்வதுடன் மாயையின் பலவகையான தடைகளிலிருந்தும் வெளியேறி விடுவீர்கள். தற்பொழுது நீங்கள் ஞான கடலினதும் தெய்வீக குணங்களின் கடலினதும் சக்தி கடலினதும் அலைகளின் மேலேயே நடனமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக நீங்கள் தற்காலிகமாகவே சக்தியூட்டப்படுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் கடலின் ஆழத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் தனித்துவமான அனுபவங்களை கொண்டிருப்பதுடன் ரத்தினங்களையும் அடைவீர்கள். ஓம் சாந்தி. மாத்தேஸ்வரி மம்மாவின் பெருமதி மிக்க மேன்மையான மகா வாசகங்கள். யோகத்தின் மூலமாக மாத்திரமே ஒருவர் முக்திக்கான சக்தியை பெறுகின்றார். முதன் முதலில் ஒரு கருத்தை உங்கள் மனதில் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். மனித உலகின் விதையானவர் கடவுளாக இருப்பதுடன் கடவுளிடமிருந்தே நாங்கள் ஞானத்தை பெறுகின்றோம். நாங்கள் பெறுகின்ற ஞானம் மனிதர்களுக்கு அவசியமாகும். சகல சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை பெறும் உரிமை உள்ளது. ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களின் ஞானமும் அவர்களுக்கே உரியதாக இருந்த பொழுதிலும் சமய நூல்களும் அவர்களுக்கே உரியதாயினும் அவர்களின் அபிப்பிராயங்கள் அவர்களுக்கே உரியதாக இருப்பினும் அவர்களின் சமஸ்காரங்கள் அவர்களுக்கே உரியதாயினும் எது எவ்வாறாயினும் இந்த ஞானம் அனைவருக்கும் ஆனதாகும். அவர்களால் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கலாம். அவர்களால் எங்கள் குலத்திற்குள் வர முடியாதிருப்பினும் அவருடன் யோகத்தை கொண்டிருப்பதன் மூலம் அவர்களால் நிச்சயமாக தூய்மையாக முடியும். ஏனெனில் அவரே அனைவரதும் தந்தையாவார். இந்த தூய்மையை கொண்டு அவர்களால் தம் தம் பிரிவில் நிச்சயமாக ஓர் அந்தஸ்தை பெற முடியும். ஏனெனில் மனித ஆத்மாக்கள் அனைவரும் யோகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். பலரும் தமக்கு முக்தி வேண்டுமென விரும்புகிறார்கள். ஆனால் இந்த யோகத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே அவர்களால் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று முக்தியை பெறுவதற்கான சக்தியை பெற முடியும். முடிவற்ற ஓதுதல் என்றால் சதா கடவுளை நினைவு செய்வதாகும். ஒரு கூற்று உள்ளது, உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் முடிவற்ற ஓதுதலை தொடர்ந்தும் ஓதுங்கள். இதன் மிக சரியான அர்த்தம் என்ன? முடிவற்ற ஓதுதல் என நாங்கள் கூறும் பொழுது அதன் உண்மையான அர்த்தம் எதுவுமே ஓதாமல் ஒவ்வொரு மூச்சிலும் சதா உங்கள் புத்தியினால் பரமாத்மா பரமதந்தையோடு யோகம் செய்வதாகும். கடவுளின் இந்த நினைவானது எப்பொழுதுமே ஒவ்வொரு மூச்சிலும் தொடர்ந்தும் இருப்பதாகும். சதா கடவுளின் இந்த நினைவே முடிவற்ற ஓதுதல் என அழைக்கப்படுகிறது. அல்லது வார்த்தையினால் ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டிருக்க, அதாவது உங்கள் மனதில் மௌனமாக ராமா ராமா என தொடர்ந்தும் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்க முடியாது. தமது உதடுகளினால் தாம் ஓதுவதில்லை என்றும் தாம் அதனை இதயத்தில் ஓதுவதாகவும் அதுவே முடிவற்ற ஓதுதல் என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் இது சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். வார்த்தைகளும் முடிவற்ற ஓதுதலும் உள்ள இடத்தில் அதனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் மனதை ஒரு விக்கிரகத்தின் மீது ஒருமுகப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் எதையுமே மீண்டும் மீண்டும் கூற வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்களாலும் சதா உண்ணவோ பருகவோ முடியாது. எவ்வாறாயினும் நாங்கள் கொண்டிருக்கும் கடவுளின் நினைவானது எப்பொழுதும் தொடர்ந்தும் இருக்கக்கூடியது. ஏனெனில் இது மிக இலகுவானதாகும். உதாரணமாக ஒரு குழந்தை தனது தந்தையை நினைவு செய்கிறது. அந்த நேரத்தில் தந்தையின் படத்தை அக்குழந்தை தன் முன்னால் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அக்குழந்தை தனது எண்ணங்களில் வார்த்தைகளில் செயல்களில் தந்தையின் நினைவை, அதாவது அவரது தொழில் அவரது செயற்பாடுகள் அவரின் குணங்கள் போன்றவற்றையே கொண்டிருக்கின்றார். அதனை நினைவு செய்வதனால் குழந்தையின் செயல்களும் தொடர்ந்தும் அவ்வாறே ஆகின்றது. இதுவே தந்தையை மகன் காட்டுகின்றார் என்பதாகும். உண்மையில் நாங்களும் எங்கள் இதயத்திலிருந்து மற்ற அனைவரது நினைவுகளையும் அகற்றி பரமாத்மா பரமதந்தையின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்க வேண்டும். இதில் நடக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் எங்களால் சதா நினைவில் தொடர்ந்தும் நிலைத்திருக்க முடியும். இந்த நினைவில் நிலைத்திருப்பதன் மூலமாகவே எங்களால் கர்மாதீத ஆக முடியும். இந்த இயற்கையான நினைவே முடிவற்ற ஓதுதல் என்று அழைக்கப்படுகிறது. அச்சா